தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய நான்காவது ஞாயிறை நம்முடைய தாய் திருவையோடு இணைந்து நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வாழ்கிறார் என்பதுதான் நாம் கொண்டாடக்கூடிய இருக்கக்கூடிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய மையமாக நோக்கமாக இருக்கிறது. கடவுள் நம்மோடு இருக்க, நாம் கடவுளை நம்முடைய இதயத்தில் ஏற்க நம்முடைய மனது, நம்முடைய வாழ்வு தயாராக தூயதாக இருக்கிறதா என்பதை இன்றைய நாளில் இந்த திருப்பலியில் நம்மையே சுய ஆய்வு செய்து பார்ப்போம். கடவுளை நம்முடைய இதயத்தில் வரவேற்க, ஆண்டவரே என்னுடைய இதயத்தை நான் தூயதாக பேணி காக்க எனக்கு தேவையான ஆவியானவருடைய வல்லமை எனக்கு தாரும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து நம்மையை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதரானதை வானதுதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். இதோ கன்னிப்பெண் கருத்தாங்குவார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறை திருவசனங்கள் 10-14 முடிய. அந்நாளில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களே. ஆதலால் ஆண்டவர்தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 24 பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே.
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 மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அத்தனையும் ஆண்டவருடையவே. நில உலகம் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். அவரே கடவுளின் மீது அதற்கு அடித்தளமிட்டார்கள் மீது அதை நிலைநாட்டும் அவரும்
அவருந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே.
ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் பொய்யா தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர்.
ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே.
இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். பரம் கடலும் இருந்து நேமையாளரின தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையின யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோம்.
மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே.
2 வாசகம். தாவீதின் மரபினரான இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் மகன். திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 1-7 முடிய. கடவுளின் அன்பை பெற்று இறைமக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது, நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க, இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூத பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 18-24 முடிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம்.
ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையோடு பயணிக்கிறீங்க. இன்று சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாரத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னாக்கா அடுத்த வாரம் நம்ம கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய மகிழ்ச்சியிலே திளைத்திருக்க போகிறோம். இந்த மகிழ்ச்சி வெறுமையான ஒரு அடையாளத்தை வைத்து இல்லை, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான அடையாளம். அது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தன்னை அடையாளமாக்கி இருக்கிற ஒரு அடையாளம். ஆகவே தான் இந்த அடையாளத்தை நம்ம வந்து இவ்வளவு கொண்டாட்டமாக நம்ம கொண்டாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகவே இந்த அருமையான நேரத்தில் பேதுரு எழுதிய இரண்டாவது துறைமுகம் 1:16 இறைவசனத்தில் நம்ம பார்க்கிற அந்த இறைவசனங்களை நம்ம மீண்டும் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை, நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள் என்கிற அந்த ஒரு அதிகாரபூர்வமான வார்த்தையை நம்முடைய ராயப்பர் நம்முடைய பேதுரு கொடுப்பதை நம்ம பார்க்குறோம். இந்த வார்த்தையோடு இன்றைக்கி நம்ம பயணிக்கிறோம். இந்த வார்த்தையில் வந்து அவங்க வந்து எதையும் கட்டுக்கு அதைகளை வைத்தோ அல்லது ஏதோ அப்படி இப்படி உருவாக்கியோ பேசலை, இது எதுவும் கதைகள் அல்ல. இதோ இது கடவுளுடைய உண்மையான பயணம். ஆபிரகாம் தொட்டு ஒரு மீட்பு பயணம் போய்கிட்டே இருக்குது. கடவுள் எதுக்காக இந்த பயணத்தை துவங்கினார்னு உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறோம். இது ஒரு மகனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு, அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு ஆபிரகாம் தொட்டு ஒரு அந்த பயணமானது ஆரம்பிச்சிருச்சு. அப்பொழுதுலேருந்தே கடவுள் என்ன செய்கிறாரு, முன்கூட்டியே எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார், எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார். அந்த நேரம் அவர்களுக்கு புரியல, ஆனால் பின்னாடி புரியுது. அதைத்தான் இயேசு சாமி இறந்து அவர் உயிர்த்த பிறகு எம்மாவுஸ் நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. சீடர்கள் பேசிக்கிட்டே போகிறாங்க வருத்தத்தோடு. அப்போது இயேசு கூட வராரு, கூட வந்து அவர்களோட பேசிக்கிட்டே வராரு. அப்போ அப்பம் பிடுகிற பொழுது அவருடைய கண்கள் திறந்தது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் எதை விளக்கி கொண்டு வந்தாருன்னா, பழைய ஏற்பாட்டில் சொன்னது எல்லாமே இங்கே நிறைவேற வேண்டி இருக்கிறது. இறைவாக்கினுடைய நூல்களும் திருச்சட்டமும் சொன்னது எல்லாமே இயேசுவில் நிறைவேறி வேண்டி இருந்தது அல்லவா அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அவருடைய உள்ளமெல்லாம் பூரித்ததாக அவர்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க, சான்று பகர்றாங்க. அப்போது இன்றைக்கி நம்ம அந்த வார்த்தையான தேவனை நம்ம யோசிக்கிற போது, ஏதோ அது கற்பனையில் எதுவும் நடந்ததல்ல, மாறாக இது எல்லாமே கடவுளுடைய திட்டத்தின்படி வந்தது. அதனால தான் நம்ம வார்த்தையோடு பயணிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தையோடு பயணிக்கிறோம். இப்போது இன்றைக்கி இந்த நற்செய்தியில் 1:2 இருக்குது, 1:2, அப்புறம் நற்செய்தி, இந்த 3 கடவுளுடைய அந்த ஆழத்துக்குள்ளே நம்மளை கொண்டுட்டு போகிறத பார்க்குறோம். இன்றைக்கி மத்திய நற்செய்தி, அதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய ஒரு ஒரு நரேஷன் கொடுக்குறாங்க, ஒரு விளக்கம் நிகழ்ச்சிகளை கொடுக்குறாங்க. இதே மாதிரி இன்னொரு பகுதி எங்கேயாவது இருக்கான்னு நம்ம நற்செய்தியில் தேடி பார்த்தோம்னா, லூக்கான நற்செய்தியில் கிறிஸ்துவினுடைய பிறப்பை ஒட்டிய ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. மத்தேயுவில் வந்து அந்த இந்த கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சியில் யார் ஹீரோ அப்படின்னா யோசேப்பு. இங்கே யோசேப்பு தான் வந்து ஒரு ஹைலைட் பாயிண்ட்டு. லூக்கான செய்தியில் வந்து மரியாள் வந்து ஒரு ஹைலைட் பாயிண்ட்டாக இருப்பாங்க. இப்போ இந்த பகுதியில் ஒரு சில ஆழமான விஷயங்கள் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது, அதை நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி 1 நம்ம பார்த்தீங்கன்னாக்க, ஆகாசுங்கிற மனுஷன்கிட்ட கடவுள் சொல்கிறாரு, ஒரு அடையாளத்தை நீ கேளு அப்படிங்கிறார். வானத்திலேயே கேளு, இல்லை பூமியில் பாதாளத்தில் கேளு, எங்கே வேணாலும் கேளு, நான் உனக்கு அந்த அடையாளத்தை தரேன் அப்படிங்கிறார். ஆனால் ஆகாசு என்ன சொல்கிறாரு, ஆண்டவரை நான் சோதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடையாளம் கேட்க மறுக்கிறார். அங்கே என்ன சூழல், பின்னாடி இருக்கிற சூழல் என்னென்னா, ஆகாசு ஒரு முடிவெடுக்கணும், முடிவு எடுத்துட்டார். அந்த முடிவை கடவுள் ஒருவேளை வேறொரு முடிவை வச்சுட்டாருன்னா என்ன பண்ணுறது, அதனால் அவர் அதை பின்வாங்க விரும்பலை, அதனால் அடையாளத்தை கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ தான் ஒரு செய்தி இசையா வழியாக வருது, நீ கேட்குறியோ கேட்காம போறியோ உனக்கு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அப்போ தான் வந்து இந்த அடையாளம், இதோ ஒரு கன்னிப்பெண் கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் அப்படின்னு சொல்லி அந்த அடையாளம். அப்பொழுது சொன்ன பொழுது இசையா சொன்னது வந்து இயேசுவுக்கு தான் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அப்பொழுது சொன்னது ஆகாசோடைய அந்த மனைவிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதில் ஒரு மகன் பிறப்பார், அவரிடமிருந்து வெளிப்பட போகிற அடையாளத்தை தான் அது உணர்த்தக்கூடியதாக இருந்தது அந்த காலகட்டத்தில். ஆனால் அந்த அடையாளம் என்பது அதை உணர்த்துவதாக மட்டும் இல்லை, இன்னொரு அடையாளத்தை, அந்த தாவீதின் குலத்திலே வரப்போகிற இன்னொரு விடுதலையினுடைய அடையாளத்தை ஆழமாக உணர்த்துவதாக அது அமைந்திருந்ததை அவர்கள் அப்பொழுது உணரலை, பின்காலத்தில் அது உணரப்பட்டது. இப்போ நிறைய நீங்கள் இந்த மாதிரி ரிலேட்டிவ் சப்ஜெக்ட்ஸை நம்ம பைபிளில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இயேசுசாமி கல்வாரி மலையில் இறந்தார். இது எங்கே வெளிப்படுத்தப்பட்டதுன்னா, ஆபிரகாமுக்கு மகன் பிறந்தார், அந்த மகனை தூக்கிக்கிட்டு போய் பலி கொடுக்கணும்னு சொன்னப்போ அவர் பலி கொடுக்க தூக்கிட்டு போய் எவ்வளோ பாரத்தோடு போயிருப்பார். அந்த அங்கே வந்து கடவுள் அதை நிராகரிச்சிட்டார், நோ நீ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறியான்னு பார்க்குறேன். ஆனால் அதே செயலை தான் தந்தை கல்வாரி மலையில் தன் மகனையே கொடுத்து அந்த இடத்துல அவர் நிற்கிறார். எல்லாமே எல்லா காரியமே ஒரு ரிலேட்டிவ் சப்ஜெக்டோட முன்கூட்டியே அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, விளக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி நிறைய அடையாளங்கள் உண்டு, நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆதாமியவாள் மரத்தால் விழுந்தாங்க, மரத்திலிருந்து தான் அந்த கனியை பறித்து, அதே மரத்தால் கடவுள் மனுக்குலத்தை காப்பாற்றுறாரு. சிலுவை என்கிற அடையாளத்தை, ஏன் சிலுவையை தூக்குனாரு, ஏன் வேற ஒரு அடையாளத்தை வச்சுருக்கக்கூடாதா, அங்கே மரம் இங்கே மரம், அப்படி நிறைய ஒரு ரிலேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பைபிளுக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கடவுள் எல்லாத்தையும் முன்கூட்டி வெளிப்படுத்தி தான் கொண்டுட்டு போகிறார். அப்படி வெளிப்படுத்தப்பட்ட இந்த அடையாளம், இந்த ஆகாஸ் வந்து அடையாளத்தை ஒரு விதமான தவறான எண்ணத்தோடு மறுக்கிறார். இப்போது இந்த ஆகாசுக்கும் இன்றைக்கி நச்சியதில் வரக்கூடிய யோசிப்புக்கும் ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குது. என்னென்னா, இவர் இந்த இடத்துல எந்த அடையாளமும் இவருக்கு கொடுக்கப்படலை, அடையாளம் வேணுமான்னு கூட கேட்கல. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், நீ ஒரு இந்த காரியத்தை செய்யணும், கனவில் தோன்றி தாவீதின் மகனே யோசேப்பே மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். இது கனவுல தான் இந்த செய்தி வருது பாருங்களேன், கனவுல தான் வார்த்தைங்கிற செய்தி தான் வருது, வேறு அடையாளம் இது கிடைக்கல. ஆனால் ஒரு டெம்டேஷன் ஆஃப் செயின்ட் ஜோசப்னு சொல்லி ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, அவர் வந்து ஒரு ஆழமாக ஒரு அடையாளம் கேட்டார் கடவுள்கிட்ட, எனக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க அப்படின்னு. கடவுள்கிட்டேருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் வந்துச்சான், பீஸ்டில், நீ அப்படியே இரு, அடையாளம் எதுவும் தரமாட்டேன், நீ வார்த்தையை நம்பு அப்படின்னு. அப்போ பாருங்க, அந்த அடையாளத்தை கொடுக்கறதாக கடவுள் சொல்லி அந்த அடையாளத்தை மறுத்த ஒருவர் இங்கே அடையாளம் கேட்டு அடையாளம் இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன ஆண்டவர் கடவுள் கொடுக்க விரும்புகிறாருன்னா, வார்த்தையில் நீ ஆளப்படணுங்கிறத இந்த யோசேப்புலியா இன்னைக்கு அவருக்கும் வெளிப்படுத்தி நமக்கும் வெளிப்படுத்து. ஏன்னா பிறக்க போகிறவர் வார்த்தையின் தேவன், வார்த்தையானவர் மனுவர் எடுக்க போகிறாரு, அதனால் வார்த்தைக்கு நீ கட்டுப்பட்டு நிற்கணும். அப்போது மரியாளை பாருங்கள், மரியாளுக்கும் அதே வார்த்தை தான் வருது, வார்த்தை வருது. அவர் வந்து ஒரு கன்னி பெண்ணாக இருக்கிறதுனால அந்த கஷ்டமான சூழலை கடவுள் வந்து இன்னொரு அடையாளத்தில் அவர் உறுதிப்படுத்துறத நம்ம பார்க்குறோம். அவர் வார்த்தையை நம்பினார். அதே எலிசபெத் அம்மாவை சந்திக்கும் போது எலிசபெத் அம்மா சொல்லுவாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பின நீ பெரு பெற்றவர், அப்படி தான் சொல்லி அவங்கள வாழ்த்துவாங்க. ஆண்டவரால் இது நடக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தையை நம்பின நீங்கள் பெரு பெற்றவங்கன்னு சொல்லி மரியாதை வாழ்த்துவாங்க. அப்போ பாருங்கள், இவங்க எல்லாமே வார்த்தையான தெய்வத்தை வல்லமையாய் வெளிப்படுத்திய சாட்சிகள். இப்படிப்பட்ட சாட்சிகளை தான் இன்றைக்கி நற்செய்தியில் நமக்கு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்மளும் கூட ஆண்டவர் எனக்கு இதை செய்தால் நல்லாயிருக்கும், அதை செய்தால் நல்லாயிருக்கும், நிறைய நம்ம அடையாளங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இன்றைக்கி இயேசுவை தவிர வேறு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட மாட்டாது, ஏன்னா இதுதான் அடையாளம். இந்த அடையாளத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இந்த அடையாளத்தை பற்றி தான் இரண்டாவது வாசகத்தில் பவுலடியார் ரொம்ப ஆழமாக பேசுகிறாரு. இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர் தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன், இவர் இறந்து எழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர் எல்லா இனத்தவருக்கும் எல்லாருக்குமே இவர் தான் அடையாளம். அப்போ இந்த அடையாளத்தை நீ இப்படி தான் பார்க்கணும், உயர்த்தி தான் பார்க்கணும். கடைசி வார்த்தை சொல்கிறாரு, பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். என்ன ஆண்டவர் எல்லாத்தையும் அழைக்கிறாரு. அப்போ இந்த இயேசு தான் என்னுடைய அடையாளம்னு யாரெல்லாம் கண் உயர்த்தி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அவர் மீட்பின் தேவனாய் வெளிப்படுவார். நம்ம அடிக்கடி சொல்கிறோம், இந்த கிறிஸ்மஸ் என்பது நம்முடைய இலக்கு அல்ல. நல்லா கவனிச்சுக்கணும் நீங்கள், கிறிஸ்மஸ் என்பது திருச்சபை வந்து ஏதோ கொண்டாட்டத்துக்காக ஒரு நாளை வச்சுருக்கு, இல்லை. இது இமீடியட் கம்மிங், இப்போது ஜீசஸ் ஏற்கனவே வந்ததை கொண்டாடுவது கிறிஸ்மஸ். ஆனால் நம்ம வரப்போவதை குறித்த ஒரு சிந்தனையை நமக்கு கூட்டுவது தான் இந்த கிறிஸ்மஸினுடைய ஆழமான புரிதல். அப்போ இந்த அந்த வரப்போகிற அந்த ஆண்டவரை சந்திக்க நம்ம எப்படி தயார் பண்ணணும்னா, இந்த யோசேப்பு எப்படி வார்த்தையை நம்பி அமைதியாக இருந்தாரோ அதே போல், மரியாள் எப்படி அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருந்தாரோ, உள்ளத்தில் இருந்து சிந்தித்தாலோ அதே போல, நாமும் அந்த வார்த்தையான தெய்வத்தை வாழ்வில் ஏற்று நம்ம ஆழமாய் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரிய பிள்ளைகளை, இந்த இடத்துல ஒரு சில அடையாளத்தை நம்ம பார்க்குறோம் பாருங்களேன். அந்த அடையாளம் பாருங்கள், இன்னைக்கு இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர். இம்மானுவேல் அந்த வார்த்தையை முதல்ல பாருங்களேன். இம்மானுவேல்னா என்ன, ஏல்னா காடு, எபிரேய மொழி வார்த்தை இது, ஏல்னா காடு, இம்மானு அப்படின்னா வித்தஸ் அப்படின்னு அர்த்தம், வித்தஸ் நம்மோடு. அப்போது ஏல் கடவுள் நம்மோடு, அதுதான் அர்த்தம், அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்போது இந்த வார்த்தை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இப்போ இதில் இந்த நச்செய்தியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தை நம்ம பார்க்குறோம், ரெண்டு பெயர். இயேசுன்னு பெயரிடுவீர், ஆனால் எசையாவில் இம்மானுவேல் என்று பெயரிடுவீர். இப்போ எது உண்மை? அப்போ ஏன் இம்மானுவேல்னு வைக்கல இயேசுவுக்கு அப்படின்னு பார்க்குறபோது, இயேசு என்கிற நாமத்தினுடைய விளக்கம், அவருடைய பண்பு, அவருடைய தன்மை எப்படி இருக்குங்கிறத அடையாளப்படுத்துவது தான் இந்த இம்மானுவேல். அதுதான் எசையாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. வரப்போகிறவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? கடவுளோ மக்களோட மக்களாக இருப்பார், கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிற அந்த அடையாளமாக இருப்பார். அதுதான் அந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்டது. ஆகவே இந்த வெளிப்பாட்டை நம்ம ஆழமாய் பார்க்கிற பொழுது, கடவுள் நம்மோடு இருக்கிறார்னா நான் கடவுளோடு இருக்கணுங்கிற அழைப்பு இந்த வார்த்தைக்குள்ளே இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்குற போது, கண்ணி கருத்தாங்கி, கண்ணி கருத்தாங்கி ஒரு ஆன்மாவை பெற்றெடுப்பார். எசையாவினுடைய நூலில் யங் உமன் அப்படின்னு தான் இருக்குது. அல்மா அப்படிங்கிற எபிரேய வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார், அல்மா. இதோ இப்போ மத்தேயு எபிரேய மொழியினுடைய அந்த டெக்ஸ்ட்டை பயன்படுத்தலை. இவர் என்ன செய்கிறாரு, மத்தேயு அந்த வார்த்தையை மாற்றுறாரு. வெர்ஜின், ஒரு கன்னிங்கிற வார்த்தையை வைக்கிறார். இந்த இடத்துல வந்து பார்த்தனோஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ இந்த கிரேக்க மூலம் எங்கிருந்து அவர் எடுத்தார் அப்படின்னா, செப்துவாஜிந்த் அப்படிங்கிற அந்த ஒரு விவிலிய அந்த மூலத்திலிருந்து தான் அவர் என்ன செய்கிறாரு, அதை எடுக்கிறார். செப்துவாஜிந்த்னா என்ன? அலெக்சாந்திரியாவில் இந்த நம்மளுடைய இஸ்ரேல் மக்களில் நம்மளுடைய யூத ஜனங்கள் எல்லாம் சிதறுண்டு கிடந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கிரேக்க மொழி முக்கியமான மொழி, முதன்மை மொழியாக மாறியது. அப்போ அந்த எங்கே நம்மளுடைய வேதம் மறைந்துடுமோன்னு சொல்லி அந்த எபிரேயத்தில் இருந்ததெல்லாம் அவங்க கிரேக்கத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, மாற்றும் பொழுது 70 ரபாய் வந்து உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க, அதை மாற்றம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அப்போ 70 பேருமே ஒரே டிரான்ஸ்லேஷனை கொடுத்தாங்க அப்படிங்கிறது வரலாறு. அதுதான் பெரிய ஆச்சரியம். அப்போ அவங்க கண்டிப்பாக அந்த மாற்றத்தை கொடுக்குற போது அவர்கள் பயன்படுத்தின ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தையை தான் இவர் எடுத்து இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். அப்போது கண்ணி கருவுற்று. அப்போது ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, வெளியில் வந்திருக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். இப்படி கடவுள் வந்து இன்றைக்கி நமக்கு எல்லாம் இதெல்லாம் வெளிப்படுத்துவது எதற்காக? கடைசி வார்த்தை சொல்லுது பாருங்கள், யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கி நாமும் பலவிதமான பணிகளை ஆண்டவருடைய கிருபையினால் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மனைவியை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கணவர் என்கிற நிலையில் குழந்தையும் அந்த மகளையும் பாதுகாக்கணுங்கிறது யோசேப் கொடுக்கப்பட்ட ஒரு பிராக்கெட். இன்றைக்கி நமக்கும் பார்த்திங்கன்னா கடவுள் வந்து ஒரு திட்டம் வைக்கிறார், எல்லாத்துக்குமே ஒரு திட்டம். இன்றைக்கி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், பெருசாக அதை போய் செய்யணும், இதை போய் செய்யணும் அப்படின்னு நம்ம பெரிய லெவலில் யோசிக்கணுங்கிறது கடவுளுடைய விருப்பம் இல்லை. யோசேப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறிய ஒரு திட்டம் தான், நீ மனைவியை ஏற்றுக்கோ அவ்வளோதான், நீ ஏற்றுக்கிட்டு அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு நீ உதவி செய்யணும். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய ஒரு ஒரு கட்டமைப்பு, பணித்தளம். மரியாளுக்கு என்ன, நீ மகனை பெற்றெடுக்கணும் அவ்வளோதான், தூயாவியால் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் அவ்வளோதான். அப்போ கடவுள் கொடுக்குற அந்த சின்ன பிராக்கெட்டுக்குள்ளே அவங்க நிற்கும் போது தான் அவங்களுக்கு அதனுடைய பாதிப்புகள், அதனுடைய காயங்கள் வந்து பலவாறு இருக்கிறது. ஆனால் அவங்களுடைய இலக்கு என்பது ரொம்ப சின்னது தான். இன்றைக்கி நமக்கு கூட கடவுள் ஏதோ ஒரு இலக்கு நோக்கிய பயணத்தில் நம்மை அழைக்கிறார், ஏதோ ஒரு திட்டத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. அது என்ன திட்டம்? யோசேப்பை போல, மரியாமை போல, நம்ம சரியாக அந்த திட்டத்தை புரிஞ்சிட்டோன்னாக்க எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ஃபைன். ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை சிந்தித்து பார்க்குற நீங்கள் யோசித்து பாருங்கள், கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற இந்த அடையாளம் நிறைவான அடையாளம். நமக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட விதமாக அந்த திட்டத்தை நீங்கள் உணரும்படியான ஆற்றலை ஆண்டவர் கொடுப்பார். பலவிதமான நிலையில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நமக்கு இதை உணர்த்தி கொண்டே இருக்கிறாரு. ஆகவே இந்த அருமையான வேளையில் பவுலடியாருடைய வார்த்தைகளை உள்ளத்தில் வைத்து, இவரே நம் ஆண்டவர், பிற இனத்தார் அனைவர் மீதும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கி ஆண்டவர் வழியாகத்தான் நமக்கு எல்லாமே கிடைத்திருக்கிறது. அவர் வழியாகத்தான் நமக்கு ஆற்றல், அவர் வழியாகத்தான் அதிகாரம், அவர் வழியாகத்தான் நமக்கு மீட்பு. எல்லாமே தந்தை மகன் வழியாக தான் செய்ய போகிறாரு. ஆகவே இந்த மகனை நம்ம வெறுமனா ஒரு குழந்தையாக பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு எல்லாம் கொண்டாட்டத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம போயிடக்கூடாது. இந்த மகன் வழியாகத்தான் உலகமே நிறைவுறப்போகிறது. இந்த உலகத்திற்கு முடிவு உண்டா? கண்டிப்பாக உண்டு. நம்ம எல்லாமே சரியாகவே இருக்கும், எல்லாம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கண்ணுக்கு முன்னாடி கடவுள் சில அழிவுகளை எல்லாம் காட்டிகிட்டே இருக்கிறாரு, சாம்பிள் பீஸ் அதெல்லாம் காட்டுறாரு. இந்த பூமி ஒரு நாள் அழிய போகிறது உண்மையாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா எல்லாமே மாற்றம் உருகிறது. அப்பொழுது இது வேறு ஒரு மாற்றுருவை எடுக்கப் போகிறது இந்த பூமி. அப்போ நமக்கு அதெல்லாம் அழிவினுடைய நாளாக இருக்கப் போகிறது. அந்த நாளில் கடவுள் அந்த மாட்சியோடு வரப்போகிற அந்த நாளில் நான் தகுதி உள்ளவனாய் கடவுளுக்கு முன்னாடி நிற்கணும்னாக்க, நான் கடவுள் எனக்கு இந்த உலகத்தில் கொடுத்த அந்த திட்டம், அதை நோக்கிய பயணம், அதை நான் மனதிலே வைத்து செயல்படுகின்ற காரியங்கள், இது எல்லாத்துக்குமே உண்டு. ஆகவே நாம் முதல்ல அதை புரிந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நாம் உணர்ந்து பாருங்கள். உங்களுடைய திட்டம் என்னங்கிறத பரிசீலித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை முறையை சிந்து சற்று திரும்பி பாருங்கள். நீங்கள் சரியாக தான் ஓடுறீங்களான்னு பாருங்கள். பணமே பிரதானம் என்று ஓடிக்கொண்டிருந்தால் தவறான ஓட்டம். இச்சைகளுக்குரிய வாழ்க்கையே பிரதானம் என்று ஓடிக்கொண்டிருந்தால் அது ஒரு தவறான ஓட்டம். எனக்கு இந்த உலக உறவுகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி உறவுகளை கடவுளை ஓரங்கட்டிட்டு உறவுகளை மட்டுமே நம்பி ஓடியிருந்தால் அதுவும் தவறான ஓட்டம். இன்றைக்கி எது சரியான ஓட்டம்? ஆண்டவரையும் இணைத்து கொண்டு நம்முடைய வாழ்வை நம்ம என்ன செய்த அர்த்தமுள்ளதாக மாற்றுவது. கடவுள் இல்லாத ஒரு நன்மைத்தனம் நிறைந்த ஒரு காரியம் கூட தவறானது தான். கடவுள் இல்லைன்னா அங்கே நன்மைத்தனம் நிறைவேற முடியாது இல்லையா? ஆகவே தான் உங்களுடைய அந்த அழைப்பை மீண்டுமாய் உணர்ந்து பார்த்து வரப்போகிற ஆண்டவர் பிறக்க போகிற போது அவருக்கு முன்னாடி போய் நிற்கணும். ஆண்டவரே, நான் திட்டத்தை உணர்ந்துட்டேன், அந்த திட்டத்தில் தான் போய்கிட்டுருக்கிறேன், நீங்கள் எனக்கு பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை இயேசு இடத்துல நம்ம பலன் கேட்க போகிறோம். அதற்கு நம்மை முதல்ல நம்ம சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதலை இறைவன் இந்த நாளில் உங்களுக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்காக தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிக்கிறோம். ஆமென்.
நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
மண்ணையும் படைத்தவரா கடவுள்.